புத்தகத்தின் பெயர் அரசாங்கத்தின் பிறப்பு. அத்தியாயம் 3, பிரஜைகள் பிரதிநிதிகள். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. ஜனங்கள் தங்கள் ஆளும் உரிமையையும் அதிகாரத்தையும் செலுத்த ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லவா? இந்த சிலருக்கு பிரதிநிதிகள் என்று பெயர். இவர்கள் ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை பிரதிபலித்து காட்டுகிறவர்கள். இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது ஓர் உரிமை, முக்கியமான உரிமை, புனிதமான உரிமை. இந்த உரிமை உடையவர்கள் தங்கள் நாட்டில் எந்த விதமான ஆட்சி முறை இருக்க வேண்டும், அதனை எந்தெந்த வகையில் ஒழுங்காக நடத்தி வர வேண்டும் என்பவையெல்லாம் நிர்ணயிப்பதற்கு தகுதியுடையவர்களாகிறார்கள். இவர்களுடைய தகுதிக்கு அடையாளமாக இருப்பதுவே இந்த உரிமை. ஆனால் இந்த உரிமை எல்லோருக்கும் கிடையாது. ஜனங்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டில் வசிக்கும் எல்லா நாடுகளில் நீக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் வயது வந்த எல்லோருக்கும் இந்த உரிமை உண்டு. வயது வந்தவர்கள் என்றால் எத்தனை வயது வந்தவர்கள்? சில நாடுகளில் 18 வயதானவராய் இருக்க வேண்டும். பெரும்பாலான நாடுகளில் 21 வயதானவராய் இருக்க வேண்டும். இன்னும் சில நாடுகளில் சித்த சுவாதீனமுடையவராய் இருக்க வேண்டும். கடுமையான குற்றங்கள் செய்து தண்டிக்க பெறாதவராய் இருக்க வேண்டும். அதாவது 18 வயதானவராய் இருந்தாலும் 21 வயதானவராய் இருந்தாலும் சித்த சுவாதீனமில்லாதவராகவும் கடுமையான குற்றங்கள் செய்து தண்டிக்கப்பட்டவர்கள் லாகவும் இருந்தால் அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது. பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் இந்த உரிமை உடையவர்களே பிரஜைகள். இந்த பிரஜைகளில் பெரும்பாலோரின் விருப்பப்படியே ஆட்சி முறை நடைபெறுகின்றது. பெரும்பாலோரால் இயற்றப்படுகின்ற அல்லது அங்கீகரிக்கப்படுகின்ற சட்டத்திட்டங்களே அமுலுக்கு வருகின்றன. எனவே ஜன ஆட்சி என்று சொன்னால் அது பெரும்பாலோர் ஆட்சியையே குறிப்பதாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதற்கு பொதுவான பெயர் டெமோக்ரசி என்பது. பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற இந்த உரிமையை உபயோகிப்பதற்கு ஒரு கருவியாயிருப்பது ஓட்டு. எங்களுடைய பிரதிநிதிகளாக இன்னின்னாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று தங்கள் அபிப்பிராயத்தை தெரிவிக்க ஜனங்களுக்கு, அதாவது 18 வயதோ 21 வயதோ அடைந்தவர்களுக்கு ஒரு சாதனம் வேண்டுமல்லவா? அந்த சாதனம்தான் இந்த ஓட்டு. பார்க்க போனால் ஒரு காகிதம்தான் இது. ஆயினும் இதற்குள்ள மதிப்பு மிகவும் அதிகம். எப்படி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமையானது முக்கியமானதென்றும் புனிதமானதென்றும் மேலே சொன்னோமோ, அதைப்போல் அந்த உரிமையை உபயோகிப்பதற்கு கருவியாயிருக்கிற ஓட்டும் மதிப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த கருவியின் பெயராலேயே இந்த உரிமையும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஓட்டுரிமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஓட்டுரிமை உடையவர்கள் ஓட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரஜைகள் என்றால் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஓட்டர்களையே குறிக்கும். பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நாடு அல்லது ஒரு மாகாணம் பல பகுதிகளாக பிரிக்கப்படும். இப்படி பிரிக்கப்படுகிற பகுதிகள் ஏற்கனவே பூகோள ரீதியாகவும் நிர்வாக சௌகரியத்தையும் அனுசரித்தும் பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளை ஒத்தனவாகவே இருக்கும். உதாரணமாக நமது இந்தியா பல மாகாணங்களாகவும் ஒவ்வொரு மாகாணமும் பல ஜில்லாக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றனவல்லவா? இந்த பிரிவினைகளில் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதே போல் ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் இத்தனை இத்தனை பிரதிநிதிகள் என்று நிர்ணயிக்கப்படும். இப்படி நிர்ணயிக்கப்படுகிற பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எல்லா மாகாணங்களுக்கும் அல்லது எல்லா ஜில்லாக்களுக்கும் ஒரே மாதிரியாக இராது. இருக்கவும் முடியாதல்லவா? ஏனென்றால் ஒவ்வொரு மாகாணமும் ஒவ்வொரு ஜில்லாவும் விஸ்தீரணத்திலும் ஜனத்தொகையிலும் வித்தியாசப்பட்டிருக்கும். இதனால் இத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அல்லது குறிப்பிட்ட ஓர் எல்லைக்குட்பட்ட ஒரு பிரதேசத்திற்கு ஒரு பிரதிநிதி என்று ஒரு விகிதாச்சாரம் இருக்கும். இப்படி ஜன வாரியாகவும் பிரதேச வாரியாகவும் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதோடு தொழில் வாரியாகவும் சில நாடுகளில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது உண்டு. இன்னும் விசேஷ நலன்கள் என்று உதாரணமாக விவசாயம், வர்த்தகம், கல்வி, மதம் முதலியவற்றுக்கென்றும் சிறுபான்மையோராய் உள்ள சமூகத்தினருக்கு என்றும் இப்படி சில பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அல்லது அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுவர். இப்படி நியமிக்கப்படுகிறவர்களுக்கு நியமன அங்கத்தினர் என்று பெயர். ஆனால் எல்லா நாடுகளிலும் இந்த நியமன முறை கிடையாது, சில சில நாடுகளில் மட்டுமே உண்டு. இப்படி நியமிக்கப்படுகிறவர்களும் மிக மிக சிலராகவே இருப்பர். இந்த நியமன முறையே பொதுவாக இப்பொழுது தள்ளுபடியாகி கொண்டு வருகிறது. இதற்கு அவ்வளவு மதிப்பும் கிடையாது. பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நாடு அல்லது ஒரு மாகாணம் பிரதேச வாரியாகவும் வேறு விதமாகவும் பிரிக்கப்படுமென்று மேலே சொன்னோம் அல்லவா? இந்த பிரிவினைகளுக்கு தேர்தல் தொகுதிகள் என்று பெயர். ஒவ்வொரு தொகுதியிலும் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டுமென்று பலர் விரும்புவர். இவர்கள் தங்களுடைய விருப்பத்தை ஓட்டர்களிடம் தெரிவித்து தங்களையே பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்வர். அதாவது ஓட்டர்களுடைய ஓட்டை அபேட்சிப்பர். இப்படி அபேட்சிக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு அபேட்சகர்கள் என்று பெயர். ஓட்டுரிமை உடையவர்கள் எல்லோருக்கும் அபேட்சர்களாக நிற்க உரிமை உண்டு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு வயது அடைந்திருக்க வேண்டும். இந்த வயது வரம்பு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சில நாடுகளில் 18 வயது என்றும், இன்னும் சில நாடுகளில் 25 வயது என்றும், மற்றும் சில நாடுகளில் 30 வயது என்றும், இப்படி ஒவ்வொரு விதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான நாடுகளில் 30 வயது அடைந்தவரே அபேட்சகராக நிற்கலாம் என்பதே நியதியாகி வருகிறது. இந்த அபேட்சகர்கள் ஒரு தொகுதிக்கு எத்தனை பிரதிநிதிகள் உண்டோ அத்தனை பேர் மட்டுமே இருந்தால் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவர். எதிர்ப்பின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள். இப்படிக்கின்றி அதிகமான பேர் அபேட்சகர்களாக நிற்கும் பட்சத்தில் பெரும்பான்மையான ஓட்டுக்கள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். இப்படி தேர்ந்தெடுக்கிற முறைமைக்கு தேர்தல் என்று பெயர். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் ஒருவர் பிரதிநிதியாகிறார். அதுவரையில் அவர் அபேட்சகரே. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நூற்றுக்கணக்கிலே இருப்பர். இவர்கள் ஒரு சபையாக கூடுவர். இந்த சபை ஜன பிரதிநிதி சபை என்று பொதுவாக அழைக்கப்பெறும். இந்த சபையானது தினந்தோறும் கூடி நாட்டின் அன்றாட அரசியல் விவகாரங்களை கவனிப்பதென்பது முடியாதல்லவா? இதற்காக இந்த சபையானது தனது அங்கத்தினராய் உள்ள ஒரு சிலரிடத்தில் ஆளுங்கடமையை ஒப்புவிக்கிறது. ஆளுங்கடமையை ஒழுங்காக செய்து கொண்டு வர அதிகாரங்கள் வேண்டுமல்லவா? இந்த அதிகாரங்களையும் மேற்படி ஒரு சிலருக்கு கொடுக்கிறது. இந்த ஒரு சிலர் சேர்ந்த சேர்க்கை அல்லது கூட்டு அல்லது குழுவுக்கு அரசாங்கம் என்று பெயர். இதை பற்றி சிறிது விரிவாக அடுத்த அத்தியாயத்தில் அறிந்து கொள்வோம். ஜனப்பிரதிநிதி சபையானது தான் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளையும் செலுத்த வேண்டிய அதிகாரங்களையும் அரசாங்கமாக அமைகிற மேற்படி ஒரு சிலரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சும்மா இருப்பதில்லை. அவ்வப்பொழுது கூடி அரசாங்கத்தின் சகலவிதமான செயல்களையும் கண்காணித்து வருகிறது. இதுகாரும் அரசாங்கம் செய்து வந்த காரியங்களை பரிசீலனை செய்து இனி இன்னின்ன விஷயத்தில் இன்னின்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டுமென்று அதற்கு அரசாங்கத்திற்கு வழி காட்டுகிறது. அரசாங்கத்திற்கும் ஜனங்களுக்கும் இருக்க வேண்டிய சம்பந்தம், ஜனங்களுக்குள்ளேயே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய சம்பந்தம், இவைகளை நிர்ணயிக்கிற சட்டத்திட்டங்களை இயற்றி கொடுக்கிறது. இப்படி சட்டத்திட்டங்களை இயற்றி கொடுப்பதனால் இது சட்ட நிர்மாண சபையாகவும் ஆகிறது. ஜனப்பிரதிநிதி சபை என்றாலும் சட்ட நிர்மாண சபை அல்லது சுருக்கமாக சட்டசபை என்றாலும் ஒன்றையே குறிப்பதாக நாம் கொள்ள வேண்டும். இந்த ஜனப்பிரதிநிதி சபை அல்லது சட்டசபை ஜனங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நடுவில் இருக்கிற ஒரு காவலாளி மாதிரி. இரண்டு பேருடைய நன்மைகளையும் இது பாதுகாக்க வேண்டும். இரண்டு பேருக்கும் இடையே உள்ள நல்லுறவை இது வளர்த்து கொடுக்க வேண்டும். ஜனங்களுடைய நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது இந்த பிரதிநிதி சபையின் வாழ்வு. அப்படியே இந்த பிரதிநிதி சபையின் நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது அரசாங்கத்தினுடைய வாழ்வு. சாதாரணமாக பிரதிநிதி சபையின் ஆயுட்காலம் இரண்டு வருஷம் முதல் ஏழு வருஷம் வரை என்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வரையறை முடிகிற ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நடைபெறும், பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அரசாங்கமும் அமையும். அசாதாரணமான காலங்களில் அசாதாரணமான காரணங்களுக்காக மேற்சொன்ன கால வரம்பு முடிவதற்கு முந்தியே பிரதிநிதி சபையையும் அரசாங்கமும் கலைந்து போகலாம். அப்படியே கால எல்லை முடிந்த சிறிது காலம் வரை நீடித்தும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிராது, எப்பொழுதோ ஒரு சமயம்தான். பிரதிநிதி சபையானது ஒரு சில நாடுகளில் ஒன்று மட்டுமாகவே இருக்கிறது. அநேக நாடுகளில், ஏறக்குறைய எல்லா பெரிய நாடுகளிலும் இரண்டு கிளைகளாக பிரிகிறது. ஒரு கிளையை மேல் சபை என்றும் இன்னொரு கிளையை கீழ் சபை என்றும் பொதுவாக அழைப்பர். ஆனால் இவைகளுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பெயர் உண்டு. இந்த இரண்டு சபைகளும் சேர்ந்தே பிரதிநிதி சபை என்று பொது பெயரை பெறுகிறது. இந்த பொது பெயரும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுகிறது. உதாரணமாக இங்கிலாந்தில் பார்லிமெண்ட் என்று சொன்னால் காமன் சபை என்று அழைக்கப்படுகிற கீழ்ச்சபை, லார்ட் சபை அல்லது பிரபுக்கள் சபை என்று அழைக்கப்படுகிற மேல் சபை ஆகிய இரண்டையும் சேர்த்து குறிப்பதாகவே இருக்கிறது. ஆனால் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் கீழ் சபையே உண்மையான பிரதிநிதி சபையாக கருதப்பட்டும் அழைக்கப்பட்டும் வருகிறது. ஒரு சில நாடுகளில் இரண்டு சபைகளுக்கும் ஒரே விதமான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான நாடுகளில் மேல் சபையை காட்டிலும் கீழ் சபைக்குத்தான் அதிகாரங்கள் அதிகம். உதாரணமாக அரசாங்கத்தின் வருஷாந்த வரவு செலவு திட்டத்தை பரிசீலனை செய்து அங்கீகரித்தல், புதிய சட்டங்களை இயற்றல் முதலிய பலவும் கீழ் சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்டனவாகவே இருக்கின்றன. கீழ் சபைக்கு அதிகமான அதிகாரங்கள் இருப்பது போலவே அதிகமான அங்கத்தினரும் இருப்பர். எந்த ஒரு நாட்டிலும் இதனை சகஜமாக பார்க்கலாம். மேல் சபையின் அங்கத்தினரின் எண்ணிக்கை எப்பொழுதும் குறைவாகவே இருக்கும். பிரதிநிதி சபை அங்கத்தினர்களுக்கு பெரும்பாலான நாடுகளில் வருஷத்திற்கு இவ்வளவு என்று ஒரு தொகை சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. சில நாடுகளில் படிச்செலவும் பிரயாணச் செலவும் மட்டுமே கொடுக்கப்படுகின்றன. இதுகாரும் கூறியவற்றிலிருந்து ஜனப்பிரதிநிதி சபையானது ஆளும் அதிகாரத்தை ஜனங்களிடமிருந்து பெற்று அந்த அதிகாரத்தை மீண்டும் தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களான ஒரு சிலரிடம் ஒப்படைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அப்படியானால் இப்பொழுது உலகத்து பெரும்பாலான நாடுகளில் ஜன ஆட்சி என்ற பெயரால் நடைபெறுகிற ஆட்சியை நேர்முகமான அல்லது பூர்ணமான ஜன ஆட்சி என்று சொல்ல முடியாது என்பது தெளிவாகிறது. பின் இதனை என்ன பெயரிட்டு அழைப்பது? ஜன பிரதிநிதித்துவ ஆட்சி என்றே பெயரிட்டு அழைக்க வேண்டும். ஜன ஆட்சியின் பல அம்சங்களை கொண்ட ஒரு ஆட்சி என்றே சொல்ல வேண்டும். இந்த ஜன பிரதிநிதித்துவ ஆட்சி முறைதான் மற்ற ஆட்சி முறைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது, எல்லா நாடுகளுக்கும் ஏற்றது என்று அறிஞர் சிலர் கருதுகின்றனர். அத்தியாயம் 3 முற்றிற்று.